அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
உயிர்ப்பு காலம் ஆறாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1-2 மற்றும் 22-29 முடிய. அயுதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோயசன் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பரணபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பரணபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பரணபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில், திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒருமனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து என் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக் கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 67.
இரண்டாம் வாசகம், திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறை வசனங்கள் 10-14 மற்றும் 22-23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை வசனங்கள் 23-29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
இனிய இதயங்களே, இயேசு தரும் அமைதி சமரசத்தினாலோ ஆதிக்க அடக்குமுறையினாலோ வரக்கூடியது அல்ல, மாறாக நீதிக்கான போராட்டத்தில் கனியாக விளைவது. கத்தோலிக்கர் ஒருவர் குருவானவர் ஒருவரிடம், நான் தரக்கூடிய அமைதி உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்று இயேசு கூறுகிறாரே, உலகம் தரக்கூடிய அமைதிக்கும் இயேசு தரக்கூடிய அமைதிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். ஒரு நிமிடம் சிந்தித்த அந்த குருவானவர், மயானத்தில் நிலவும் அமைதிக்கும் போர்க்களத்தில் சண்டைக்கு பிறகு நிலவும் அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் என்று பதிலளித்தார். புரியவில்லையே, சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டபோது, மயானத்தில் நிலவும் அமைதிக்கு எந்த அர்த்தமும் இல்லை, அங்கு நிலவும் அமைதி சப்தம் இல்லாததன் காரணமாக வருவது. ஆனால் போர்க்களத்தில் நிலவும் அமைதிக்கு ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. அங்கு சப்தம் இல்லை என்றாலும் வெற்றியின் தொனி ஒலிக்கிறது என்று அந்த குரு பதிலளித்தாராம். அமைதியை விரும்பாதவர் இவ்வுலகில் யாருமே கிடையாது. போர்களும் வன்முறைகளும் தீவிரவாத தீய சிந்தனைகளும் குழப்பங்களும் கோலாச்சுகிற இந்நாட்களில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகள் அவ்வப்போது எடுக்கப்படுகின்றன. இரண்டு உலகப் போர்களால் பூமி உருண்டை சிதைக்கப்பட்ட பின்பு அமைதியை நிலைநாட்டும் கருவியாக பன்னாட்டு நிறுவனம் நிறுவப்பட்டது. இவ்வாறு அமைதியை நிலைநாட்ட பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அவையெல்லாம் சரியான வழிகள்தானா என்ற கேள்வியை எழுப்புகின்ற போது, இல்லை என்ற பதில்தான் கிடைக்கிறது. அமைதியை நிலைநாட்ட இவ்வுலகம் பின்பற்றும் வழியானது சமரச வழி. சண்டை போடும் இரு நபர்கள் அல்லது இரு நாடுகள் சமரசமாக இருக்க அழைக்கப்படுகின்றனர். அது மட்டுமில்லாமல் வலிய நாடுகள் முன்பு வலிமையற்ற நாடுகள் அடங்கி ஒடுங்கி போவது அமைதிக்கு அடையாளமாக கருதப்படுகிறது. உதாரணமாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டாலும் அதை கண்டுகொள்ளாமல் நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கிச் செல்லும் நாடுகள் அமைதியை விரும்பும் நாடுகளாக கணிக்கப்படுகின்றன. சிங்கள இராணுவத்தின் வெறித்தனமான தாக்குதல்கள் முன் தமிழர்கள் அமைதியானவர்களாக இருக்க வேண்டும் என்று உலகம் விரும்புகிறது. எதிர்த்தெழுந்து நீதியை நிலைநாட்ட முயற்சி செய்தால் அது அமைதிக்கு எதிரானதாக கருதப்படுகிறது. ஆனால் இயேசு கொடுக்க விரும்பும் அமைதியோ இப்படிப்பட்ட அமைதி அல்ல, அதாவது சமரச அமைதி அல்ல, அடக்குமுறையின் முன்னால் அடங்கிப் போவதன் காரணமாக வருகின்ற அமைதியும் அல்ல, மாறாக நீதிக்கான போராட்டத்தின் காரணமாக வருகின்ற அமைதி. நீதியின்றி நிலையான அமைதி நிலவ முடியாது என்பதே இயேசு கற்றுத்தரும் பாடம். எனவேதான் மலை பொழிவின் போது அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன இயேசு தொடர்ந்து நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி நீதியையும் அமைதியையும் தொடர்புபடுத்துகின்றார். இந்த உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான பாதை எளிதான பாதை அல்ல. ஏற்ற தாழ்வுகளும் பகைமை உணர்வுகளும் தீய எண்ணங்களும் கை ஓங்கியிருக்கும் வேளையில் ஒரு சில சமரச முயற்சிகளின் மூலம் அமைதியை கொண்டு வர இயலாது. மாறாக நீதியை அடிப்படையாக வைத்து வரும் போராட்டங்கள், பிரிவினைகள், உயிரிழப்புகள் இவற்றை தொடர்ந்து வருவதே உண்மையான அமைதியாக இருக்க முடியும். ஏற்றத்தாழ்வுகள் புறையோடி போயிருக்கும் இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை, புறையோடி போயிருக்கும் ஒரு காயத்தை குணப்படுத்துவதற்கான முயற்சியோடு ஒப்பிடலாம். புறையோடிய இடங்களில் சில மருந்துகளை தூவுவதாலோ ஒரு சில களிம்புகளை தடவுவதாலோ காயம் ஆறிவிடப் போவதில்லை. அப்படி செய்யும்போது ஒருவேளை வெளிப்படையாக காயம் ஆறிவிட்டது போல தோன்றினாலும் உடம்பிலுள்ள காயத்தின் ஆழம் அதிகமாகி வேதனையை மிகுதியாக்குகிறது. ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் சரி செய்யாமல் சமரச வழியின் மூலம் அமைதியை நிலைநாட்டும் முயற்சி இதையொத்ததே. இதற்கு மாறாக புறையோடி போயிருக்கும் காயத்தை குணப்படுத்த அறுவை சிகிச்சை வழியை பின்பற்றும்போது கடினமாக இருந்தாலும் பலன் தரக்கூடிய வழியாக இருக்கிறது. நீதிக்கான போராட்டம், பிரிவினைகள் இவற்றின் மூலம் வரும் நிலையான அமைதியும் இதையொத்ததே. இப்படிப்பட்ட நிலையான நீதியான அமைதியே இயேசு நமக்கு தர விரும்பும் அமைதி. மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உனக்கு சொல்லுகிறேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் அமைதிக்கு எதிரான வார்த்தைகள் அல்ல. மாறாக உலகம் தரக்கூடிய சமரச அமைதியை அல்ல, மாறாக நீதிக்கான போராட்டத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டாலும் அதற்கு மத்தியிலும் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இயேசு இருக்கிறார் என்ற அர்த்தத்தை இவ்வார்த்தைகள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன. குடும்பங்களிலும் திருச்சபையிலும் அமைதி நிலவ விரும்பும் நாம் அந்த அமைதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஏற்றத்தாழ்வுகளை களையாமல் சமரச முயற்சியில் ஈடுபடுகிறோம். அது மட்டுமில்லாமல் அதிகாரத்தையும் அடக்குமுறையையும் பயன்படுத்தி பிறரின் கருத்துக்களையும் குரலையும் நசுக்கி மயான அமைதியை ஏற்படுத்துகிறோம். இவை சரியான வழிகள் அல்ல. அமைதியை நிலைநாட்ட வேண்டுமென்றால் நீதிக்கான தேடலில் இறங்குவது அவசியமானது. எனவே இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும் என்ற புனித அசிசியின் ஜபம் நமது செயலாகட்டும்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.